தேடல்
தவக்காலம், இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம்.
அன்பு நெஞ்சங்களே, கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக நம்முடைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியில புதுமைகளை பற்றி சிந்தனைகளை பகிர்ந்து வந்திருக்கின்றோம். இயேசு ஆற்றிய புதுமைகள் என்று மட்டும் பார்க்காமல், இயேசு உருமாறியது, சக்கேயுவின் உருமாற்றம், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, திருக்குடும்பம், கீழ்த்திசை ஞானிகளின் பயணம் என்று இன்னும் பல நற்செய்தி நிகழ்ச்சிகளை புதுமைகளாக சிந்தித்து வந்திருக்கின்றோம். புதுமைகளை தொடர்ந்து சிந்திக்க நமக்கு கிடைத்துள்ள அருமையான ஒரு வாய்ப்பு இந்த தவக்காலம். அன்பு நெஞ்சங்களே, இந்த தவக்காலம் முழுவதையுமே ஒரு புதுமையாக, புதுமைகள் நிகழும் ஒரு காலமாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். தவக்காலத்தை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் என்ன? தவக்காலத்தை பல கோணங்களில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலில் தவக்காலத்தை பற்றிய வரலாற்று தெளிவு பெறுவதற்கு இந்த விவிலிய தேடலில் நாம் முயற்சி செய்வோம். தமிழில் நாம் தவக்காலம் என்று அழைப்பதை ஆங்கிலத்தில் லெங்டன் சீசன் என்று சொல்கின்றோம். லெங்டன் என்ற வார்த்தை ஒரு ஆங்கிலோ சாக்சன் வார்த்தை. அதனுடைய பொருள் வசந்தம். வசந்தகாலம், தவக்காலம், இந்த இரண்டையும் இணைத்து பார்ப்பதே ஒரு அழகான எண்ணம், புதுமையான ஒரு எண்ணம். பொதுவாக தவக்காலம் என்றதும் சாம்பல், சாக்குத்துணி, சாட்டையடி என்று வருத்தத்தில் ஆழ்த்தும் அடையாளங்கள் நம்முடைய மனதை நிரப்பும். சோகம், துயரம், மன வருத்தம், ஒருவகை குற்ற உணர்வு, உடல் ஒருத்தல் என்ற பாரமான எண்ணங்கள் மனதில் மேலோங்கும். ஆனால் தவக்காலம் வசந்தத்தை கொண்டு வரும் புதியதொரு ஆரம்பம் என்ற பொருளிலும் அதை பார்ப்பது நல்லது. வசந்தம் கேட்பதற்கு அழகான ஒரு சொல், அழகான ஒரு எண்ணம், உண்மைதான். ஆனால் அந்த வசந்தம் வருவதற்கு முன் மாற்றங்கள், வேதனைக்குரிய மாற்றங்கள் பல நடைபெற வேண்டும். சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? அந்த பறவையை தவக்காலத்தின் ஒரு அடையாளமாக நாம் சிந்திக்கலாம். தவக்காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் என்ன தொடர்பு? தவக்காலத்திற்கு ஃபீனிக்ஸ் பறவை எப்படி ஒரு அடையாளமாகும்? சிந்திக்க வேண்டிய கேள்விகள். உலகின் பல நாடுகளில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி வரை கடும் குளிர்காலம். இந்த குளிர்காலத்துக்கு முன்னால 3 மாதங்கள் இலையுதிர்காலம். எனவே இந்த 2 காலங்களிலும் மரங்கள், செடிகள் எல்லாம் தங்களுடைய இலைகளை இழந்து பனியில் உறைந்து போயிருக்கும். பனியில் உறைந்து போன தாவர உயிரினங்களை பார்க்கும்போது இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்ற எண்ணம்தான் மேலோங்கும். ஆனால் அந்த பனிக்குள்ளும் சிறு துளிர்கள் கண்ணுக்கு தெரியாதபடி வளர்ந்திருக்கும். பனி விலகியதும் அந்த துளிர்கள் தலைநிமிரும், மீண்டும் தாவர உலகம் தழைத்து வரும். அதுதான் லெண்டன் சீசன் எனப்படும் வசந்த காலம். ஃபீனிக்ஸ் பறவையும் அப்படியே. 500 அல்லது 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த பறவை அதனுடைய வாழ்நாள் முடிகின்ற வேளையில் தனக்கென கூடு ஒன்றை கட்டி அதற்குள் அமர்ந்து கொண்டு தன் கூட்டுக்கு தானே தீ மூட்டும். தீயில் எரிந்து அந்த பறவை சாம்பலாகும்போது அதன் அடுத்த தலைமுறையான பறவை வெளிவரும். இந்த பறவை, இந்த கதை உண்மையா இல்லையா என்ற ஆராய்ச்சிகளை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு சிந்தித்து பார்த்தால் கற்பனையில் பார்க்க அழகான ஒரு காட்சி இது. நெருப்புக்குள் நிகழும் புதுமைகள்தான் எத்தனை எத்தனை. நெருப்பை அழிக்கும் கருவியாகவே பார்த்து பழகிவிட்ட நமக்கு பல சமயங்களில் இந்த நெருப்புக்குள் நிகழும் புதுமைகள் மறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. தீயில் இடப்படும் பொன் இன்னும் கூடுதலாக மின்னுவதைப் போல தன்னையே தீக்கு இரையாக்கிக் கொள்ளும் ஃபீனிக்ஸ் பறவை மறுபிறவி எடுத்து வருவது போல, இந்த தவக்காலம் அங்கு நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் நம்மையும் புதுப்பிறப்பாக மாற்ற வேண்டும், நம்மையும் புடமிட்டு மெருகேற்ற வேண்டும். தவக்காலத்தை திருநீற்று புதன் அல்லது சாம்பல் புதனோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். சாம்பலையும் நாம் அடிக்கடி அழிவின் அடையாளமாகவே பார்த்து வருகின்றோம். சாம்பல் உயிர் வளர்க்கும் உரமாக பயன்படுவதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பொன்னை புடமிட நெருப்பு பயன்படுவது போல இன்னும் பல உலோகங்களை சுத்தமாக்குவதற்கு சாம்பலும் பயன்படுகின்றது இல்லையா? அன்பு உள்ளங்களே, நெருப்பு, சாம்பல், ஃபீனிக்ஸ் பறவை, வசந்தம், இந்த எண்ணங்களோடு நம்முடைய தவக்கால முயற்சிகள் ஆரம்பமாகட்டும். அன்பு நெஞ்சங்களே, எந்த ஒரு முயற்சியுமே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொள்ளப்படும். சீனாவின் பெய்ஜிங்கில் 2008 நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் உசைன் போல்ட் என்ற தடகள வீரர் பெற்ற தங்கப்பதக்கங்களுடைய செய்திகளையும், நீச்சல் போட்டிகளில் மைக்கேல் ஃபெல்ப்ஸின் உலக சாதனைகளையும் பார்த்தோம், கேட்டோம். போட்டிகளின் போது கிடைக்கும் புகழ் ஆரவாரம் இவைகளுடைய பின்னணியில அந்த வீரர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பல ஆண்டுகளாக நடந்த கடினமான முயற்சி பயிற்சி, இவைகள் கண்ணுக்கு தெரியாத கடும் தவங்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. உடல் பயிற்சி முயற்சி போலவே தவ முயற்சிகளும் நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. இறைவனை நேரில் காண்பதற்கு அல்லது அவரது சிறப்பான அருள் ஒன்றை பெறுவதற்கு கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொண்ட ஞானிகளை பற்றி நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் பல கதைகள் இருக்கின்றனவே. பந்தயத்திற்கான பயிற்சிகளையும் நற்செய்தியை அறிவிக்க தேவையான தன்னடக்கம் தவ முயற்சிகளையும் இணைத்து பவுலடியார் கூறும் அழகான வரிகளுக்கு இப்போது செவிமடுப்போம்.
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 9. பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றிவாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றிவாகை சூடுவதற்காக இப்படிச் செய்கின்றோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துவோரைப் போல குத்துச்சண்டையிடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகின்றேன். திமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகம் அதிகாரம் 4. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார்.
அன்புள்ளங்களே, கடந்த ஞாயிறு கனடாவின் வான்கூவரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகியிருக்கும் இந்த நேரத்தில் பந்தய வீரர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் நம்முடைய தவ முயற்சிகளையும் இணைத்து சிந்திப்பது நமக்கு நல்லது. உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ பயிற்சிகள் முயற்சிகள் இருந்தால் நல்ல பலனும் உண்டு. உடல் மனம் அறிவு இவை ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்த மேம்படுத்த மேற்கொள்ளப்படும் பயிற்சிக்கும் முயற்சிக்கும் வழிமுறைகள் பல உண்டு. தவக்கால முயற்சிகளுக்கும் நல்ல வழிமுறைகள் உண்டு. நாம் இந்த 7 வாரங்களிலும் இந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ள கல்வாரிக்கு போகலாம். அங்கு சிலுவையில் தொங்கியபடி தன்னுடைய போதனைகளை நடத்திய இறைமகன் இயேசுவின் காலடியில் அமர்ந்து தவக்கால பாடங்களை நாம் பயில்வோம்.
சிலுவை சுமந்த பார்வையும் அன்பு இயேசு திருமுகச்சாயலும் என் இதயம் பதிந்திட வேண்டுவேன்.
இயேசு சிலுவையில் கூறியதாக சொல்லப்படுகின்ற 7 வாக்கியங்களை நம்முடைய தவக்காலத்தின் 7 வாரங்களுக்கான பாடங்களாக எடுத்துக்கொள்வோம். இந்த வாக்கியங்களை சிந்திப்பதற்கு முன் இந்த வாக்கியங்களை சொன்ன அந்த சூழ்நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு மனிதனும் சாகப்போகின்ற நேரத்தில் சொல்வதை மிக கவனமாக கேட்போம். அதுவும் இறக்கின்ற நிலையில் இருப்பவர் அதிக உடல் வேதனைப்படுகின்றார் என்று தெரிந்தால் அந்த வேதனையையும் அவர் பொறுத்து கொண்டு சொல்லுகின்ற வார்த்தைகள் இன்னும் அதிகமான மதிப்பு பெறும். இயேசு வேதனையின் உச்சியில் அந்த சிலுவை மரத்தில் தொங்கியபடி தவக்காலத்திற்கான நம்முடைய பாடங்களை சொல்லித் தருகின்றார். இயேசுவின் வேதனையை கொஞ்சமாகிலும் உணர முயல்வோம். ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதைகளின் கொடுமுடியாக சிகரமாக அவர்கள் கண்டுபிடித்தது சிலுவை மரணம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எளிதில் சாவதில்லை. அணு அணுவாக சித்திரவதைப்பட்டு சாவார்கள். கைகளில் அறையப்பட்ட 2 ஆணிகளால் உடல் தாங்கப்பட்டிருப்பதால் உடல் தொங்கும். அந்த நிலையில் மூச்சுவிட முடியாமல் திணறுவார்கள். மூச்சு விடுவதற்கு உடல் பாரத்தை மேலே கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்படி கொண்டு வருவதற்கு அந்த 2 ஆணிகளில் அறைந்த கைகளையே பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்படி விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரணவேதனை அனுபவிப்பார்கள். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரண ஓலத்தில் வேதனை கதறலில் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வெறுப்பில் வெடித்து வெளிவருகின்ற வார்த்தைகள். தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த தங்களையும் பிறரையும் தங்கள் கடவுள்களையும் சபித்து கொட்டும் வார்த்தைகளே அங்கு அதிகம் ஒலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் கொடு முடியிலும் தான் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரணப் போராட்டம் நிகழ்த்தி வந்த இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் அவர் எழுதி வைத்த மரண சாசனம். அந்த மரண சாசனத்தின் முதல் வரிகள் இவை: தந்தையே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களே, தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் பல முயற்சிகளுக்கு அடிப்படையாக நமக்கு தேவையானது மன்னிப்பு. மன்னிப்பு பெறுவது, மன்னிப்பு வழங்குவது. இந்த கருத்துக்களை இப்போது நாம் கேட்ட அந்த இறைவசனத்தோடு இணைத்து வரும் விவிலிய தேடலில் சிந்திப்போம். நாம் ஆரம்பித்துள்ள இந்த தவக்காலம் புதுமைகளால், புதிய வாழ்வளிக்கும் வசந்தத்தால் நம்மை நிறைக்க வேண்டுமென்று ஒருவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம்.
அவர் உறவிலே வாழவே நம்மை என்றும் அழைக்கிறார். சிலுவை சுமந்த பார்வையும் அன்புயே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.